அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 14 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் வர்தா புயலால் ஆயிரக்கணக்கான மரங்களை இழந்த சென்னையில் மரங்களை மீண்டும் நடுவது, நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் பேட்டி.
சென்னை விட்டு நிறைய இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறையலாம், சென்னையில் நிறைய பறவைகள் வெளியேறி போகலாம், இதெல்லாம் வந்து சென்னைக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பாதிப்புன்னே சொல்லலாம்.
இலங்கையில் சுமார் 70 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலில் இந்த ஆண்டு இறந்துள்ளது குறித்த செய்தி.
மே பிரதேச மூலிகரகன விசேஷ வடசதாம் ராசியாக்கிறேன் ஆரம்பத்தில் இருக்கிறோம். எக்ஸ்பெக்டிங் ரோகியின் வடிப்புரு வார்த்தா
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணு பிரியா.
கிழக்கு அலப்போவில் ஒருநாள் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை உடைக்கும் வண்ணம் வான் தாக்குதல்களும் சண்டைகளும் மீண்டும் தொடங்கியுள்ளன. மீண்டும் துவங்கியுள்ள இந்த வன்முறைக்கு இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளனர். போர் ஒப்பந்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்த துருக்கி மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்தை நிலைநாட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக
தெரிவித்துள்ளன.
ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் போராளிகளை வெளியேற்றும் பணி விடியற் காலையில் தொடங்குவதாக இருந்தது. ஆனால் அவர்களை அழைத்து செல்வதற்கான பேருந்துகள் காலியாக சென்றன. கிளர்ச்சியாளர்களால் சூழப்பட்டுள்ள 2 கிராம மக்களை வெளியேற்ற அந்த ஒப்பந்தம் அனுமதிக்க வேண்டும் என்று அரசு ஆதரவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
காம்பியாவின் தேர்தல் ஆணைய தலைமையகத்தை முற்றுகையிட்டுள்ள அந்நாட்டு படையினர் உடனடியாக அதனை நிறுத்த வேண்டும் என தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்ய உள்ள ஐநா பொதுச் செயலாளர் பான்கி முன் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் தோற்றுவிட்டாலும் பதவி விலக மறுத்த அதிபர் யாக்கியா ஜமே தனது படையினருக்கு காம்பியாவின் தேர்தல் ஆணைய தலைமையகத்தை முற்றுகையிட உத்தரவிட்டுள்ளார். தனது தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத யாக்கியா ஜமே அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளார்.
கினியாவின் முன்னாள் சுரங்க அமைச்சர் மஹமூத் தியாம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது நாட்டின் சுரங்கத்துறையின் ஏறத்தாழ முழு கட்டுப்பாட்டை சீனாவின் கூட்டு நிறுவனம் ஒன்றிற்கு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கினியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் குடியுரிமையை பெற்றுள்ள தியமுக்கு 6 வருடங்களுக்கு முன் பிரத்யேக சுரங்க உரிமைகளுக்கு மாற்றாக மில்லியன் கணக்கான டாலர்கள் முறைகேடாக வழங்கப்பட்டது என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் அந்த பணத்தை நியூயார்க்கில் சொத்து வாங்க பயன்படுத்தினார். அவர் 30 வருட சிறை தண்டனையை எதிர்கொள்கிறார்.
பாலத்தீனர் ஒருவரை சுட்டுக் கொண்டுள்ள இஸ்ரேலிய போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஒரு துருப்புளியினால் 2 போலீஸ் அதிகாரிகளை குத்தி காயப்படுத்தியதாக குறிப்பிட்டார். ஜெருசலத்தின் பழைய நகர பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தங்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் மேற்கு கரை பகுதியைச் சேர்ந்த ஹெப்ரான் என்ற இடத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டில் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக பாலத்தீன தனிநபர்கள் பலரும் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டனர்.
நெதர்லாந்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று கிரைமியாவின் அருங்காட்சியகத்தில் இருக்கும் விலைமதிப்பற்ற தங்கத்தால் ஆன தொல்பொருட்கள் யுக்ரைனிற்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்யாவிற்கு கொடுக்கக்கூடாது என்றும் தீர்ப்பளித்துள்ளது. 2014 ஆண்டு இந்த யுக்ரைன் தீபகற்பமான கிரைமியா ரஷ்யாவால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதற்கு முன்பு சைதியன் தங்க கைவினைப் பொருட்கள் நெதர்லாந்து அருங்காட்சியகம் ஒன்றிற்கு கண்காட்சிக்காக கடனாக கொடுக்கப்பட்டது.
டாவோ நகரின் மேயராக இருந்தபோது குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களை தானே கொலை செய்ததாக பிலிப்பைன்ஸ் அதிபர் டுடோட்டோ ஒப்புக்கொண்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு 500 ரூபாயை ஒதுக்கியுள்ளது. தற்போது சென்னையில் நிலவி வரும் நிலை குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 500 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் தொடர்பான அவசர கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். குறிப்பாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு நேரில் சென்று பாதிப்புகளை கண்டறிந்த ஓ பன்னீர்செல்வம், வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய பூங்காக்களை சீரமைக்க 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார். பூங்காவில் விலங்குகள் எதுவும் உயிரிழக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் அந்த பூங்காவை சீரமைக்க சிறிது காலம் எடுக்கும் என்றும், அதனால் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை அந்த பூங்கா மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் வேரோடு சாய்ந்துள்ள மரங்களை மீண்டும் அதே இடத்தில் நடும் பணியை சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றனர். வீழ்ந்துள்ள அந்த மரங்கள் அனைத்தையும் அவசரமாக வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், காப்பாற்றக்கூடிய மரங்களை மீட்க வேண்டிய கடமை மக்களுக்கு உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நகரங்களில் ஏற்படும் நெருக்கடி காரணமாகவும், வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலிலும், தொழிற்சாலைகள் ஏற்படுத்தும் மாசுக்களிலிருந்து காத்துக்கொள்ளவும் இந்த மரங்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலரான மோஷி ராஜ்குமார்.
ட்ரீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது இல்லைனா நம்ம வாழ்க்கையே கிடையாது. ஸோ நம்ம நிறைய ட்ரீஸ் தௌசண்ட்ஸாக லாஸ் பண்ணிட்டோம், அதில் ஒரு 100 தான் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு இதில் இருக்குது. ஹண்ட்ரட்ஸை தான் சேவ் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒரு 200-300 தான் இருக்கும். எனக்கு ஏன்னா இப்போ வந்து பயத்தில் மக்கள் வந்து மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க மரத்தை. ஸோ முடிஞ்சது இந்த இப்போது மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க வந்து சப்போஸ் இழந்த மரத்தை திருப்பி வேறு மரம் வச்சு அவங்க க்ரோ பண்ணும்
என்றார் என்விரான்மெண்டல் ஹீரோஸ் என்கிற அமைப்பின் நிறுவனரான மோஷி ராஜ்குமார். வரதா புயல் ஏற்படுத்திய பாதிப்பின் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மட்டும் குறைந்தது 12,000 மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சாலைகளில் வீழ்ந்துள்ள இந்த மரங்களின் காரணமாகவே மின் இணைப்பு பாதிப்படைந்துள்ளதாகவும், சென்னையில் மின் இணைப்பு முழுமையாக வழங்கப்படாத காரணத்தால் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட எண்ணற்ற பிரச்சினைகளை பொதுமக்கள் சந்திக்க நேரிடுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி தொகுப்பு அது. சென்னையை 110 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய வர்தா புயலால் ஆயிரக்கணக்கான மரங்கள் சேதமடைந்தன. இது குறித்து தாவரவியலாளர் நரசிம்மனிடம் கேட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு சென்னையினுடைய ஒரு 60% பசுமை போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த மரங்கள் இழப்புல வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுல மரங்கள் வந்து நாம சாய்க்கப்பட்டிருக்கு இந்த புயல்னால. இது இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு, இந்த சென்னையினுடைய இனி வரப்போகிற காலங்களில் கோடை காலங்களில் சென்னையினுடைய வெப்பம் அதிகரிக்கலாம். ஏன்னா இந்த குளிர்ச்சி போனதுனால, இந்த மரங்களுடைய பசுமை போனதுனால அந்த வெப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த காற்றினுடைய மாசு, ஏன்னா மரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிக்கும் விஷயமாக சென்னைக்கு இருந்திருக்குது. இந்த மரங்களுடைய இழப்பு காற்றினுடைய மாசை கட்டாயம் அதிகப்படுத்தும். குறிப்பாக காற்றில் இருக்கிற துகள் மாசு, காற்று வரக்கூடிய ஒரு கரியமதி வாயு விஷயங்கள், இதெல்லாம் வந்து சென்னையில் மிக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு உணர்வு, இப்போ சென்னைக்கு இருந்த அந்த ஒரு பசுமை போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம்.
இந்த மரங்கள்லாம் சேதமானதுனால பறவைகளுடைய வருகையே பாதிக்கும் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. அந்த மரங்கள் சார்ந்த பறவைகள் அப்படின்னு அந்த நகரம் வந்து ஒரு ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்திருக்கும் இல்லையா சென்னைக்குன்னு. அது
ஏன்னா இன்னைக்கு சென்னையினுடைய மற்ற உயிர் பண்மங்கள் பார்த்தோம்னா, இப்போ பறவைகள் அந்த மாதிரியான மற்ற விஷயங்கள், மற்ற உயிர்கள், இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புகலிடமா இந்த மரங்கள் இருந்திருக்குது. இந்த மரங்கள் இப்போ போன பிறகு இந்த இந்த இதெல்லாம் என்ன ஆகும்? சென்னை விட்டு நிறைய இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறையலாம், சென்னையில் நிறைய பறவைகள் வெளியேறி போகலாம். இதெல்லாம் வந்து சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்புன்னே சொல்லலாம். முக்கியமாக மரங்கள் வந்து ஒரு 2-3 வகையாக பறவைகளுக்கு இது தேவைப்படுது. ஒன்று, பறவைகள் வந்து தங்கி இழைப்பாய் போகிறதுக்கான மரங்கள், ஆன் ஃப்ளைட்டில் வந்து அப்படி உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறது. ரெண்டாவது, கூடு கட்டி மரங்கள் குஞ்சு பொறிக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. மூணாவது, மரப்பொந்துகளில் வசிக்கக்கூடிய பறவைகள் சிலது இருக்குது. அந்த மாதிரியான மரம் சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு மரப்பொந்துகளில் வசிக்கக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது. இப்போது இந்த பறவைகளுக்கு எல்லாமே வந்து மரங்கள் இல்லாமல் போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான விஷயங்களில் இருக்கிற நிறைய மரங்களில் சின்ன சின்ன அது சாப்பிடக்கூடிய பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்களும் இது நிறைய இருந்திருக்குது. இப்போ இந்த மரங்கள்லாம் போனதுனால அதனுடைய உணவும் வந்து ஒரு வகையில் கிடைக்காம போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் பறவைகள் வந்து ஒரு அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு கணக்கு எடுக்கலாம். மனிதர்களுக்கு அப்புறமா
பொதுவாக அரசு வந்து நிறைய மரங்கள் வந்து நடுறதுக்காக நிதி ஒதுக்குறாங்க, மரங்களை வந்து நடணும்னு மர நடு விழாலாம் பண்ணுறாங்க. இந்த மர நடு விழாலையோ இல்லை பொதுவாக அரசு வந்து மரம் நடுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மரங்கள் எந்த வகையான மரங்களாக இருக்கின்றன? வெறும் நிழல் தரும் மரங்கள் மட்டும் வைக்கிறாங்களா இல்லை ரொம்ப உறுதியாக ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னு?
இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. இப்போ அரசு நடுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசு நடுறது, அரசு வந்து ஒரு சில இதுங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய மரங்கள் நடுது. அரசு தவிர பல தன்னார்வ நிறுவனங்களும் சரி, பல சில தனிப்பட்ட நபர்களும் கூட நிறைய பேர் நடுறாங்க. சில சில திரைப்பட நடிகர்கள் இப்படி மரங்கள் தேர்ந்தெடுப்பது, என்ன மாதிரியான மரங்கள் சென்னையில் நடணுங்கிறத அது ஒரு தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய ஒரு செய்கையாக இருக்குதுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, அரசு இல்லை இந்தந்த மரங்கள்லாம் கிடைக்குது அதிகமாக அதிக அளவில் அதுதான் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த மரங்களை கொண்டு போய் நடுறதை விட மண்ணுக்கேற்ற மரம்ங்கிறது, ஒரு மரம் நடுறதன் மூலமாக அந்த மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவிலேருந்து அதை சார்ந்த அந்த மக்கள் சார்ந்த அதை சார்ந்திருக்கிற மக்கள்லேருந்து அது இல்லாமல் அதை சார்ந்து வரக்கூடிய மற்ற உயிரிகள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துக்கு தேவையான ஒரு மரமாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும்.
தாவரவியல் ஆய்வாளர் நரசிம்மன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வழக்கிழக்கு உட்பட்ட நாட்டின் சில மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவுவதை தடுப்பதற்கு சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மகிப்பால தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
வடகிழக்கு உட்பட நாட்டின் சில மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக பரவுவதை தடுப்பதற்கு இன்று முதல் விசேட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மகிப்பால தெரிவித்தார்.
மரண அனுபாதிக்கைய மரண சங்கியா
இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் மகிப்பால இந்த வருடம் டெங்கு நோய் காரணமாக 74 பேர் மரணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். அதே போன்று இந்த நோயினால் சுமார் 47,000 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விசேடமாக கொழும்பு மாவட்டத்தில் கூடுதலான நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த டாக்டர் மகிப்பால யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக குருநாகல், ரத்னபுரி, கம்பா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நோய் தீவிரமாக பரவி வருவதாக அவர் தெரிவித்தார்.
மே பிரதேச மூலிகரகன விசேஷ வடசதான் ராசியாக ஆரம்பத்தில்லக்கினோ
மேலும் கருத்துக்களை தெரிவித்த சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மகிப்பால இன்று முதல் விசேட நோய் தடுப்பு திட்டங்கள் நாடுபூராவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இலங்கை ராணுவம் உட்பட முப்படைகளின் உதவியுடன் விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த டாக்டர் மகிப்பால டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்தும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவித்தார். இதன் காரணமாக டெங்கு நோய் தீவிரமாக பரவும் பிரதேசங்களில் பணியாற்றும் தொகுதி சுகாதார அதிகாரிகளின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் பாலித மகிப்பால மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. அம்பந்தோட்டை துறைமுகத்தில் தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் துறைமுகத்தில் பணிகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மணிவண்ணன்.
துறைமுக தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகம் மீண்டும் தனது இயல்பு பணிகளை டிசம்பர் 15 தொடங்கும் என்று இலங்கை துறைமுக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கூறியிருக்கிறார். துறைமுகப் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் கப்பல் நிறுவனங்களை கவலையுறச் செய்துள்ளதாக கூறிய அமைச்சர் ரணதுங்க, இதனால் துறைமுகத்துக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் தரும் அபாய குறியீட்டு எண் அதிகரிக்கப்படலாம் என்றும் கூறினார். வியாழக்கிழமையன்று பிற்பகல் 2 வேலைக்கு திரும்பாத துறைமுக தொழிலாளர்கள் வேலையிலிருந்து விலகிவிட்டதாக கருதப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார்.
අපි රජයක් හැටියට ඊය තීරණයක් ගත්තා බ්‍රහස්පතින්දා දවල් වෙනකොට දවල් දෙක වෙනකොට වැඩට එන අයව නැවත වරක් රැකියාවට
என்றார் அமைச்சர் ரணதுங்க. இலங்கையின் கடந்த அரசால் கொண்டுவரப்பட்ட இலங்கை கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பல அரசு சார் நிறுவனங்களில் ஒன்றான மகம்புர துறைமுக நிர்வாக நிறுவனத்தால் அம்பாந்தோட்டை துறைமுகம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த துறைமுகத்தை நடத்தும் அந்த நிறுவனத்தில் 482 பேர் வேலை செய்து வருகிறார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த துறைமுகம் இலங்கை துறைமுக சபைக்கு 100% சொந்தமானது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் தங்களை இலங்கை துறைமுக சபை தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். துறைமுக சபை ஊழியர்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
மணிவண்ணன் வழங்கிய செய்தி தொகுப்பு அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
போர் நிறுத்தத்தை உடைக்கும் வண்ணம் கிழக்கலப்போவில் வான் தாக்குதலிலும் சண்டைகளும் மீண்டும் தொடங்கியுள்ளன. கினியாவின் முன்னாள் சுரங்க அமைச்சர் மஹமூத் தியாம் லஞ்ச குற்றச்சாட்டு காரணமாக நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டார். டாவோ நகரின் மேயராக இருந்தபோது சந்தேக நபர்களை தான் கொலை செய்ததாக பிலிப்பைன்ஸ் அதிபர் ரொட்ரிகோ டுடர்டே ஒப்புக்கொண்டுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.